لا رب العالمين والعاقبة للمتقين ولا عدوان إلا على الظالمين وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبد الله ورسوله أما بعد சோர்களே நாம் கற்றுக்கொண்ட படித்த அந்த சூரா மாயிதாவில் ஒரு ரிவிஷன் செய்ய வேண்டியதாக இருக்குது. என்ன நாம் எதை கற்றுக்கொண்டோம்? இன்ஷா அல்லாஹ் இப்போது சூரா மாயிதாவுடைய வசனங்களை ஓதி அதனுடைய கருத்துக்களை ஆய்வு செய்வது என்று இல்லாமல் நாம் பெற்ற பாடங்கள் இந்த சூராவின் மூலம் எங்களுக்கு சொல்லப்பட்ட கருத்துக்கள் என்ன என்பதை சுருக்கமாக என்ன செய்யலாம், ஒவ்வொன்றாக நாம் பார்க்கலாம். எனவே முழுமையாக இல்லாவிட்டாலும் அல் குர்ஆனில் கூறப்பட்டிருக்கக்கூடிய ஒரு சில செய்திகளையாவது, இவைகள் அல் குர்ஆனில் இருக்கிறது என்பதை நாம் தெரிந்து வைத்துக் கொள்வதற்கு எமக்கு அது ஒரு பெரிய வாய்ப்பாக அமையும். இந்த நிறைய பேருக்கு வந்து குர்ஆனுடைய அந்த தொடர்பு இன்மையின் காரணமாக அடிப்படையான சில அம்சங்களை கூட, இது குர்ஆனில் சொல்லப்பட்டிருக்கிறதா இல்லையா என்ற ஒரு கேள்வி கேட்டால் அதை தெரியாமல் இருக்கிறார்கள். இப்போ உதாரணத்துக்கு ஈமானுடைய அம்சங்கள், ஈமான் கொள்ள வேண்டிய கடமையான அம்சங்கள் 6 அம்சங்கள் உள்ளன, அப்படிதானே? ஆமந்து பில்லாஹ் வ மலாஇகதிஹி வ குதுபிஹி வ ருசுலிஹி வல் யௌமில் ஆகிர் வ பில் கதரி கைரிஹி வ ஷர்ரிஹி மின் அல்லாஹ். சரி, இந்த ஈமானுடைய இந்த அம்சங்கள், நம்பிக்கை கொள்ள வேண்டிய இந்த அம்சங்களை குர்ஆனின் மூலம் அல்லாஹு தஆலா எங்களுக்கு கட்டளை பிறப்பித்துள்ளானா, அல்லது ஹதீஸ் மூலம் அந்த கட்டளை வந்திருக்கிறதா, அல்லது குர்ஆன் ஹதீஸில் இரண்டிலும் இடம் பெற்றிருக்கிறதா? இப்போ தொடர்ச்சியாக ஒருவர் குர்ஆனை வாசிப்பவராக இருந்தால், குர்ஆனை தொடர்ச்சியாக ஒருவர் வாசித்து கொண்டிருப்பவராக இருந்தால் அவருக்கு செய்திகள் சொல்லப்படக்கூடிய நேரத்தில் இது குர்ஆனில் இருக்கிறதா இல்லையா என்பது ஞாபகத்தில் வரும். அவர் தொடர்ச்சியான ஒரு வாசிப்பு தொடர்பு என்று இருக்கின்ற போது, உதாரணத்துக்கு நாம் சொல்வோம் அல்லாஹ் நேரடியாக மூசா நபியோடு பேசியதாக நாம் தெரிஞ்சு வைத்திருக்கிறோம், அப்படித்தானே? இது குர்ஆனில் சொல்லப்பட்டிருக்கிறதா இந்த வரலாறு இல்லையா என்றால் எங்களிடம் இருக்கும் உலமாக்கள் இருவேறு கருத்துடையவர்களாக இருப்பார்கள். ஒரு சாரார் ஆம் என்பார்கள், இன்னொரு சாரார் இல்லை என்பார்கள், அப்படித்தானே? அப்ப எனவே யாருக்கு தொடர்ச்சியான அந்த தொடர்பு வாசிப்பு இருக்குமோ சமயத்தில் அவருக்கு தெரிந்திருக்கும், அவருக்கு தெரிந்திருக்கும் குர்ஆனில் இந்த சப்ஜெக்ட் இருக்கிறது என்று சொல்லி. ஆனால் இது குர்ஆனில் எங்கு இருக்கிறது என்று கேட்டால் தலையை சொல்லிவார், அப்படித்தானே? குர்ஆனில் இருக்கிறது என்பது தெரியும், எங்கு இருக்கின்றது, எந்த சூராவில் இருக்கின்றது, எந்த அத்தியாயத்தில் இருக்கிறது, எந்த வசனத்தில் இருக்கிறது என்று கேள்வி கேட்டால் கொஞ்சம் யோசிப்பார். அப்ப குர்ஆனில் இருக்கிறது என்று அவர் தெரிந்து கொண்டால் அவரை சிறிய ஒரு அறிஞராகவும், அது எங்கு இருக்கிறது என்ற தகவலையும் சேர்த்து தெரிந்தால் பெரிய அறிஞராகவும் என்ன செய்யலாம், கருதி கொள்ளலாம். சின்ன ஆலிம்சா பெரிய ஆலிம்சான்னு சொல்லுவாங்க தானே. இந்த மாதிரி குர்ஆன்ல இருக்கு என்பது தெரியும், ஆனால் எங்கு இருக்கிறது என்பது தெரியாது. ஏதாவது ஒரு சந்தர்ப்பத்தில் யாராவது குர்ஆனில் இப்படி ஒரு செய்தி இருக்கின்றது, எனக்கு கொஞ்சம் அதை எடுத்து காட்டுங்கள் என்றால் அவருக்கு இருக்கிறது என்பது தெரியும், ஆனால் என்ன, எங்கு இருக்கிறது என்பது தெரியாது. ஆனால் சிலர்களை நாம் அப்படி அல்ல, அவர்களுக்கு குர்ஆனில் இருப்பதும் தெரியும், குர்ஆனில் எங்கு கூறப்பட்டிருக்கிறது என்பதும் தெரியும். இப்போ சூரத்துல் மாயிதாவை நாம் பல வகுப்புகளாக படித்தோம், இதனுடைய கருத்துக்களை ஓரளவு நாம் தெரிந்து வைத்துக் கொண்டால் சுருக்கமாக சூரா மாயிதாவில் இருக்கிறது என்ற தகவலாவது என்ன? இப்போ எங்களுக்கு தெரியும் சூரா மாயிதாவில் சுமார் 19 அம்சங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது, அது குர்ஆனில் வேறு எந்த இடத்திலும் இல்லை, குர்ஆனில் வேறு எந்த இடத்திலும் இல்லை, அது சூரா மாயிதாவில் மட்டும்தான் இருக்கிறது. 19 சொல்வதற்கு டைம் போதாது. உதாரணத்துக்கு ஒன்றை சொல்கின்றேன், வொது, தொழுகைக்காக வொது செய்ய வேண்டும், அப்படிதானே? அது கடமை. வொதுவை பற்றி குர்ஆனில் சொல்லப்பட்டிருக்கிறதா என்றால் சிலர்கள் பார்ப்பாங்க, என்னென்றா கோலு முக்கியமான விஷயம், அதனால கண்டிப்பாக குர்ஆனில் இருக்கத்தான் செய்யும் அப்படின்னு முடிவெடுத்து ஆமாம் இருக்குன்றாங்க. சரிங்களா? சரி, எங்கே இருக்கிறது என்று கேள்வி கேட்டால் அப்போ என்ன, சின்ன ஆலிம்சாவாக ஆயிடுவார். அப்போ சூரா மாயிதாவை படித்தவர்களுக்கு தெரியும் இது குர்ஆனில் சூரா மாயிதாவில் இடம் பெற்றிருக்கிறது. அதில் இன்னொரு விசேஷம் என்னென்னு கேட்டீங்கன்னா சூரா மாயிதாவில் மட்டும்தான் இருக்குது. வொதுவை பற்றிய தகவல் குர்ஆனில்
சூரா மாஇதாவை தவிர வேறு எங்குமே என்ன சொல்லப்படவில்லை. யா அய்யுஹல்லதீன ஆமனு, ஈமான் கொண்டவர்களே, இதா கும்தும் இலஸ் ஸலாத்தி ஃபக்ஸிலு வுஜூஹகும் வ அய்தியகும் இலல் மராஃபிகி வம்ஸஹு பிருஊஸிகும் வ அர்ஜுலகும் இலல் கஅபைன். நீங்க தொழுகைக்காக தயாராகிவிட்டால் உங்கள் முகத்தை கைகளை கழுவி கொள்ளுங்கள், தலையை தண்ணீரால் தடவி மசூ செய்து கொள்ளுங்கள், உங்கள் கால்களை கழுவி கொள்ளுங்கள். இவங்களுக்கு தெரியும். அதுக்கு பிறகு அல்லாஹு தாலா அந்த வசனத்தில் என்ன செய்கின்றான், குளிப்பை பற்றி சொல்கின்றான். இப்போ குளிப்பு வேறு சில இடங்களிலும் என்ன சொல்லப்பட்டிருக்கின்றது. எங்களுக்கு தெரியும் சூரத்துல் பக்கரால வந்து அல்லாஹு தாலா பெண்களுடைய மாதவிடாய் சம்பந்தமாக சொல்லும் போது, ஒய்ஸ் அலூன கானில் மஹீத், மாதவிடாயை பற்றி உம்மிடம் விசாரிக்கின்றார்கள். குல் ஹுவ அதன் ஃபஅதஸிலுன் நிசா, அது ஒரு மோசமான நிலை, ஒரு சங்கடமான நிலை பெண்களுக்கு. அந்த நேரத்தில் நீங்கள் என்ன செய்யுங்க, அவர்களை நெருங்காது தவிர்ந்து கொள்ளுங்கள். பிறகு அல்லாஹ் சொல்கிறான், ஃபஇதா ததஹர்ன, அவர்கள் குளித்து விட்டால், அவர்கள் குளித்து விட்டால். அப்ப குளிப்பு சம்பந்தமா என்ன செய்யப்படுது, அங்கு சொல்லப்படுது. அப்ப உதுவை பத்தி சூரா மாஇதாவில் மட்டும்தான் என்ன செய்யப்பட்டிருக்கிறது, சொல்லப்பட்டிருக்குது. கடமையான குளிப்பை பற்றி சூரா மாஇதாவிலும் சொல்லப்பட்டிருக்கிறது, அங்கால நீங்க பாத்தீங்கன்னா பக்கராவிலும் சொல்லப்பட்டிருக்கிறது. அதே போன்று பிறகு அல்லாஹு தஆலா அந்த வசனத்துல தயமத்தை பத்தி சொல்கின்றான். இந்த தயமம் பற்றிய செய்தி சூரத்து நிசாவிலும் பார்க்கலாம். يا ايها الذين امنوا لا تقربوا الصلاه وانتم سكارى حتى تعلموا ما تقولون நீங்க பேசுவது என்னவென்று உங்களுக்கு தெரியாத வரைக்கும், அதாவது போதை நிலையில் நீங்கள் தொழுகையை நிசையாதீர்கள், நெருங்காதீர்கள் என்று சொல்லிவிட்டு அல்லாஹ் தஆலா, வஇன் குன்தும் மர்தா, நீங்கள் நோயாளியாக இருந்தால், அவ் அலா சஃபரின், அல்லது பிரயாணத்தில் இருந்தால், உங்களுக்கு மலசலம் நிலைமை ஏற்பட்டால், இப்படி சொல்லிட்டு வந்து ஃபம்ஸஹூ, நீங்க என்ன செய்யுங்க, தயமம் செஞ்சுக்கோங்க அப்படின்னு எல்லாம் சொல்கிறோம். அப்ப தயமத்தை பற்றி செய்தி என்ன செய்து சூரா நிசாவிலும் இடம்பெறுகின்றது. ஆனால் ஒதுவை பற்றிய செய்தி சூரா ஆலை மாஇதாவில் என மாத்திரம்தான் சொல்லப்பட்டிருக்கிறது. அப்ப சூரா மாஇதாவில் அஞ்சாவது சூரா, சூரா மாஇதா ஆறாவது வசனத்தில் அல்லாஹ் என்ன செய்கின்றான், இப்ப இந்த மேலதிகமான தகவலை எல்லாம் ஒருவர் சேர்த்து தெரிந்து வைத்திருக்கிறார் என்றால் அவரை நாங்கள் சின்ன ஆலிம் சாண்டு துச்சமா சொல்ல முடியாது. என்ன கொஞ்சம் பெரிய ஆலிம்சாவா தான் என்ன செய்யணும், சொல்லணும். சரி, அப்ப சூரத்துல் மாஇதாவில் நாம் படித்த பாடங்கள் என்று பார்த்தால் சகோதரர்களே, ஆரம்பத்தில் அல்லாஹு தஆலா உடன்படிக்கையை பற்றி அந்த சூராவில் சொல்லி ஆரம்பித்தான். ஈமான் கொண்டவர்களே என்று அழைத்து, ஓஃபூ பில் உகூத், உங்கள் உடன்படிக்கைகளை நீங்கள் என்ன செய்யுங்க, பேணிக் கொள்ளுங்கள். அப்ப இஸ்லாம் உடன்படிக்கையை பேணுமாறு சொல்கின்றது. இந்த உடன்படிக்கை பற்றிய கருத்து குர்ஆனில் இருக்கின்றது. எங்கு இருக்கின்றது, சூரா மாஇதாவில் இருக்கின்றது. ஆனா உடன்படிக்கையை பற்றி செய்தி சூரா மாஇதால மட்டும் இல்ல, வேற இடத்துலயும் நிறைய வருது. அல்லாஹ் தஆலா வேற இடங்கள்ல சொல்கிறான், வ ஔஃபூ பி அஹ்தில்லாஹி இதா ஆஹத்தும், நீங்கள் உடன்படிக்கை செய்தால் அந்த உடன்படிக்கையை என்ன செய்யுங்கள், நீங்கள் நிறைவேற்றுங்கள். வலா தங்குதுல் அய்மான பஅத தௌகீதிஹா, உடன்படிக்கை செய்த பிறகு அவற்றை நீங்கள் முறித்து விடாதீர்கள். வகது ஜஅல்துமுல்லாஹ அலைக்கும் கஃபீலா, நீங்க அல்லாஹ சாட்சியா வச்சு முன்னிறுத்தி செஞ்ச உடன்படிக்கைகளை நீங்க என்ன செய்யுங்க. அப்ப எனவே மூமீன்களை பொறுத்த வரைக்கும் உடன்படிக்கைகளை பேணுபவர்களாக இருப்பார்கள். அப்ப உடன்படிக்கையை பேணுதல், நிறைவேற்றுதல் எனும் சட்டம் குர்ஆனில் சொல்லப்பட்டிருக்கிறது. அதிலும் விசேடமாக சூரா மாஇதாவில் சொல்லப்பட்டிருக்கிறது. அப்ப கருத்து நம்பர் ஒன், சூரா மாஇதா உடன்படிக்கையை பற்றி பேசுகின்றது, உடன்படிக்கையை நிறைவேற்றுமாறு சொல்கின்றது. அல்லாஹ் தஆலா பொதுவா சொல்லிட்டான். அப்ப உடன்படிக்கை முஸ்லீம்களோட செஞ்சாலும் சரி, காஃபிர்களோட செஞ்சாலும் சரி, யாரோட செஞ்சாலும் சரி, உடன்படிக்கையை பேணுறது என்ன, மூமீன்களுடைய கடமை. பிறகு என்ன சொல்கின்றான், ஆடு மாடு மிருகம் கால்நடைகள் உங்கள் மீது ஹலாலாக்கப்பட்டிருக்கிறது. ஆடு மாடு ஒட்டகம் போன்ற கால்நடைகள் உங்கள் மீது ஹலாலாக்கப்பட்டிருக்கிறது. அப்ப எனவே குர்ஆனின் மூலமாகவே இந்த மிருகங்கள் எங்களுக்கு உண்பதற்கு ஹலாலாக்கப்பட்டிருக்கிறது என்ற தகவல் என சூரா மாஇதாவில் இடம்பெற்றிருக்கிறது. அப்ப ஆடு மாடு ஒட்டகம் போன்ற மிருகங்களை நாம் உண்ணலாம், அது எங்களுக்கு புசிப்பதற்கு அனுமதிக்கப்பட்டிருக்கிறது என்ற இந்த ஹலால் சட்டம், இந்த ஹலால் சட்டம் குர்ஆனில் இருக்கின்றது, விசேடமாக சூரா மாஇதாவில் இருக்கின்றது. இப்ப குர்ஆன்ல பல இடங்கள்ல இருக்கும், விளங்கிச்சா, இப்போ நான் சொன்ன மாதிரி 19 விஷயங்கள் சூரா மாயிதாவில் இருக்கின்றது. அது குர்ஆனில் ஏனைய இடங்களில் சொல்லப்படவில்லை. அதில் ஒன்றுதான் உதுவுடைய ஆயத்து, உதுவுடைய ஆயத்து. அதே போல இன்னும் ஒன்று நம்ம சொல்றதா இருந்தால் ஞாபகப்படுத்தலாம், குர்ஆனில் எங்கேயுமே அதான் சம்பந்தமாக சொல்லப்படவில்லை. தொழுகைக்காக அழைக்கப்படும் அதான் இருக்கு பாருங்க, இந்த அதான் சம்பந்தமாக என்ன செய்யப்படலை, எங்கும் சொல்லப்படவில்லை. இப்போ நம்ம கேள்வி கேட்கலாம், சூரத்து ஜும்மால வருவதே ஜும்மா நாளில் தொழுகைக்காக அழைக்கப்பட்டால் விரைந்து செல்லுங்கள், இலா ஜிக்ரில்லா, அல்லாஹ்வுடைய நினைவின் பக்கம், ஜிக்ரின் பக்கம் விரைந்து செல்லுங்கள்னு அல்லாஹ் சொல்றான். அப்ப தொழுகைக்கு அழைக்கப்பட்ட, ஜும்மாவுக்கு அழைக்கப்பட்டான் அல்லாஹ் சொல்றான். அப்ப ஜும்மாவுக்கு அழைக்கப்பட்டா பாங்கு தானே அது, இது ஜும்மாவுக்கு மட்டும் உள்ளது, ஏனைய தொழுகை சொல்லப்படல. அல்லாஹ் சூரத்துல் மாயிதால தொழுகைக்காக நீங்கள் பாங்கு கூவி அழைத்தால், தொழுகைக்காக அழைத்தால், தொழுகைக்காக அழைத்தால்டா என்னதான் பாங்கு சொல்றதுதான். அப்ப தொழுகைக்காக நீங்கள் அழைத்தால், அப்ப தொழுகைக்கு சொல்லப்படும் அதானை அல்லாஹ் என்ன செய்கின்றான், விசேடமாக சூரா மாயிதாவில் சொல்கின்றான். குர்ஆனில் வேறு எங்கும் சொல்லப்படவில்லை. தொழுகைக்கு சொல்லப்படக்கூடிய அதான் சம்பந்தமாக குர்ஆன்ல மாயிதாவில் தான் சொல்லப்பட்டிருக்கிறது. இதை தாண்டி ஒரு தகவல் இருக்குமானால், சூரத்துல் ஜுமாவை பற்றி அது ஜும்மா தொழுகைக்கு என்று தனியாகவே சொல்லப்பட்டிருக்கிறது. எல்லா தொழுகைக்கும் சொல்லப்படக்கூடிய அழைப்பு அல்ல சகோதரர்களே. ஆக அல்லாஹு தஆலா ஆடு மாடு ஒட்டகம் போன்ற இந்த மிருகங்கள் உங்களுக்கு ஹலாலாக்கப்பட்டவை என்ற சட்டத்தை என்ன செய்கின்றான், சூரா மாயிதாவில் கூறுகின்றான். பிறகு நீங்கள் இஹ்ராமோடு இருந்தால், எஹராமோடு இருந்தால் நீங்கள் வேட்டையாடுவது உங்களுக்கு தடுக்கப்பட்டிருக்கிறது. இதே ஆடு மாடு ஒட்டகம் போன்ற ஹலாலாக்கப்பட்ட மிருகங்களை நீங்கள் வேட்டையாடுவது உங்களுக்கு கூடாது, நீங்கள் எஹராமோடு இருக்கும் நிலையில். அப்ப எஹராம் இல்லாமல் இருந்தா என்ன செய்யலாம், நம்ம வேட்டையாடலாம். அப்ப இது ஹஜ் உம்ராவுனுடைய சட்டங்களில் ஒன்று. அல்லாஹு தஆலா இந்த இடத்துல என்ன செய்கின்றான், அந்த சட்டத்தையும் எங்களுக்கு நினைவூட்டுகின்றான். ஹாஜிகளாக உம்ரா செய்பவர்களாக செல்லக்கூடியவர்கள் எஹராம் அதாவது ஹஜ் உம்ராவுக்காக நியத்து வைத்து விட்டால் அதற்கு பிறகு என்ன செய்யக்கூடாது, அவர்கள் வந்து வேட்டையாடக்கூடாது. இப்போ எங்களுக்கு தெரியும் குர்ஆனுடைய சட்டம் கூறும் முறைமைகளில் ஒன்றுதான், அல்லாஹ் சில இடங்களில் வந்து சில சட்டங்களை பொதுவாக சொல்லிவிட்டு வேறு சில இடங்களில் அதை வரையறுத்து சொல்லுவான். இங்கு பாத்தீங்கன்னு சொன்னா பொதுவா சொல்லப்பட்டிருக்கும், அதே இடத்துல அல்லாஹு தஆலா அதுக்குரிய எக்ஸ்ட்ரா விளக்கத்தை சொல்லாம வேறு சில இடங்களில் என்ன செய்வான். அதனாலதான் குர்ஆன் விரிவுரை செய்பவர்களுக்கு மொத்த குர்ஆனும் தெரிஞ்சிருக்கணும், மொத்த குர்ஆனும் என்ன தெரிஞ்சிருக்கணும். இல்லாட்டி ஒரு இடத்துல ஹலால் என்று சொன்னதுல சில விதிமுறைகள் அல்ல வேறு இடத்துல என்ன செஞ்சிருப்பான், சொல்லி இருப்பான். இப்ப எங்களுக்கு பின்னால வரப்போகுது இறந்தவை உங்களுக்கு ஹராம்னு சொல்லி, இறந்தவை உங்களுக்கு ஹராம். பிறகு அல்லாஹு தஆலா இரத்தத்தை சொல்கிறான், இரத்தம் உங்களுக்கு ஹராம், இரத்தம் சாப்பிட முடியாது. ஆனா வேற இடத்துல என்ன செய்கின்றான், தமன் மஸ்பூஹன், இந்த ஓடுற ரத்தம் இருக்குதானே அதுதான் உங்களுக்கு ஹராம், உடம்புல தேங்கி இருக்கிற ரத்தம் உங்களுக்கு ஹராம் கிடையாது. மிருகங்கள் உடம்புல என்ன செஞ்சிடும், ரத்தங்கள் வந்து தேங்கி இருந்துடும், சமயத்தில் நம்ம அறுத்து இறைச்சி எடுத்தாலும் கூட அது போகாத நிலை இருக்கலாம். அந்த அந்த இரத்தங்களும் ஹராமா என்றால் கிடையாது. அறுத்தால் எவைகள் வெளியே பீரிட்டு ஓடுமோ அந்த இரத்தத்தை நீங்க பிடிச்சி ஃப்ரிட்ஜில் வச்சு ஃப்ரீசர் ஆக்கி என்ன செய்ய முடியாது, அதில் சூப் போடுற வேலைலாம் பார்க்க முடியாது. ஏன், அது இரத்தம் ஹராமாக்கப்பட்டது. சரி, இப்போ அல்லாஹு தஆலா இரண்டாவது சட்டமாக கால்நடைகள் உங்களுக்கு ஹலால் என்று சொன்னாங்க. அப்ப ஆடு மாடு ஒட்டகம் போன்ற கால்நடைகள் இஸ்லாமிய சமுதாயத்தவர்களாகிய எங்களுக்கு என்ன செய்யப்பட்டது, ஹலாலாக்கப்பட்டிருக்கின்றது. அல்லாஹ் குர்ஆன்ல சூரத்துல் நஹல்ல சொல்கிறான், வல் அன்ஆம ஹலகஹா லக்கும், உங்களுக்காகத்தான் படைத்திருக்கிறான். அப்ப எனவே இந்த மிருகங்களை சாப்பிடக்கூடாது, காருயுந்தியத்துக்கு ஒப்போசிட்டானது, இது மிருக வதை அந்த வதை, மனுஷனை கொள்றது வதை கிடையாது, மிருகத்தை கொண்டா என்ன வதை என்று பெரிய போராட்டம் நடக்குது. அவ எனவே படைத்தவனே என்ன செய்திருக்கிறான், இதை உங்களுக்குத்தானப்பா படைத்திருக்கிறேன், நீங்க தாராளமாக என்ன செய்யலாம் பூசிக்கலாம் அப்படின்னு சொல்லி அல்லாஹ் அனுமதி தந்திருக்கிறான். அப்ப ஆடு மாடு ஒட்டகம் போன்ற மிருகங்களை உண்பதற்கு இஸ்லாம் அனுமதித்துள்ளது, அப்படித்தானே. சரி, இந்த சட்டம் குர்ஆனில் இருக்கிறதா, குர்ஆனில் எங்க இருக்கிறது, மாஷா அல்லாஹ் பெரிய ஆலிம் சார் மாறிட்டாங்க. இல்லைங்களா? சரி, அப்ப அல்லாஹு தஆலா அதுல என்ன செய்கின்றான், ஒரு எக்ஸெப்ஷனை சொல்றான். என்ன எக்ஸெப்ஷன்? இதே ஆடு மாடு ஒட்டகங்கள் போன்ற மிருகங்கள் நீங்க இஹ்ராமோட இருக்கிற நிலையில உங்களுக்கு ஹலால் அல்ல, அப்ப வேட்டையாடிடாதீங்க அந்த டைம்ல. இப்ப பாருங்க, அல்லாஹ் தன்னுடைய சட்டங்களில் தான் நாடியதை சட்டமாக்கவும் நாடிய தருணத்தில் அந்த சட்டங்களை தடுக்கவும் அவன் உரிமை பெற்றவன். ஹலால் என்று சொன்ன அவன் தான் சொல்றான் என்ன, இந்த டைம்ல நீங்க என்ன செய்யக்கூடாது. இப்ப உதாரணமாக கணவன் மனைவி உறவு எல்லா காலத்திலையும் ஹலால், ஆனா நோம்பு பிடிச்சிங்கண்டா பகல் நேரத்தில் என்ன ஹராம். தடுத்தது யாரு? அல்லாஹ் தான் தடுத்தது. யாரு? நோன்பினுடைய இராக்காலங்களில் நீங்கள் உங்கள் மனைவிமார்களோடு என்ன செய்யலாம், உறவு கொள்ளலாம். அப்ப அர்த்தம் என்ன? பகல் காலங்களில் என்ன செய்யக்கூடாது, உறவு கொள்ளக்கூடாது. அப்ப எனவே அல்லாஹ் தான் போட்ட சட்டத்தில் சில விதிவிலக்குகளை அவன் என்ன செய்வான், அவன் நாடும் போது உருவாக்குவார். அப்ப அந்த வகையில தான் இந்த ஆயத்தில் என்ன செய்யப்படுவது. அடுத்தது எங்களுக்கு தெரியும், சில விஷயங்கள் இருக்கிறது இஸ்லாம் குர்ஆன், அதாவது விதி விலக்குகளை என சில சட்டங்களை வந்து அதனுடைய அதாவது மேலோட்டமான குறிப்புகளை அந்த இடத்துல சொல்லாம வேறு இடத்துல சொல்லும். இப்ப இந்த இடத்துல வேட்டையாடுவது ஹராம் என்ற சட்டத்தை நம்ம சூராமா இதா சொல்வதாக சொல்கிறோம். அப்படித்தானே, ஹராமுடைய நிலையில் மிருகங்களை வேட்டையாடுவதை அல்லாஹ் உங்களுக்கு தடுத்திருக்கிறான். என்ன மிருகம் என்ற விளக்கம் சொல்லப்பட்டதா, என்ன நிலையில் என்ற விளக்கம் சொல்லப்பட்டதா? சொல்லப்படல. ஆனா அல்லாஹு தஆலா இதே சூரா மாயிதாவில பின்னால் என்ன சொல்கின்றான், கடல்வாழ் தரைவாழ் மிருகங்கள் தான் உங்களுக்கு ஹராமாக்கப்பட்டிருக்கிறது. உஹில்லத் லகும் ஸைதுல் பஹ்ரி, உஹில்ல லகும் ஸைதுல் பஹ்ரி வ தஆமுஹு, ஆனால் கடலில் இருக்கக்கூடிய மிருகங்களை நீங்கள் வேட்டையாடுவது உங்களுக்கு என்ன தடுக்கப்படவில்லை. அப்ப கடலில் இருக்கக்கூடிய மிருகங்களை வந்து நீங்க உசுரோடு பிடிச்சாலும் சரி செத்து பிடிச்சாலும் சரி அது என்ன, அது உங்களுக்கு ஹலால். இதே உம்ராவுடைய அதாவது இதே ஹராமோடு சம்பந்தப்பட்ட சட்டம் தான். ஆனா அல்ல இந்த இடத்துல அதை சொல்லல, அதை என்ன செய்கின்றான், பின்னுக்கு சூரா மாயிதாவினுடைய பின்பகுதியில் என்ன செய்கின்றான், அதை சொல்கின்றான். அப்ப எனவே குர்ஆன் விளக்கம் செய்பவர்கள் நான் ஏற்கனவே சொன்னது போன்று சுட்டு வட்டாரத்திலேயே இதெல்லாம் தெரிஞ்சாதான் என்ன செய்ய முடியும், சட்டம் சொல்ல முடியும். சரி, அப்ப எனவே சூரா மாயிதாவில் சொல்லப்பட்ட சட்டங்கள் என்ற வரிசையில் முதலாவதாக உடன்படிக்கையை நிறைவேற்றுதல், பிறகு கால்நடைகள் உங்களுக்கு ஹலால், நீங்கள் இஹ்ராமோடு இருக்கும்போது அவைகள் என்ன உங்களுக்கு வேட்டையாடுவதற்கு தடுக்கப்படுகின்றது என்ற தகவல்களை அல்லாஹ் என்ன செய்யறான் அதுல சொன்னான். அதே போன்று சகோதரர்களே, சூராமா இதா சொல்லக்கூடிய இன்னும் ஒரு சட்டம் தான் நாங்கள் படித்தவைகளில் உள்ளதுதான். அதாவது அல்லாவினுடைய அடையாளங்கள், இந்த உலகத்தில் அல்லாவினுடைய அடையாளங்களாக அல்லாஹ் நினைவு கூறப்படக்கூடிய இடங்களாக அல்லாவை ஞாபகமூட்டக்கூடிய இடங்களாக பொருட்களாக சொல்லப்பட்டவைகளை நீங்கள் அவமதிக்க கூடாது. நீங்கள் என்ன செய்யக்கூடாது, அவமதிக்க கூடாது. அல்லாஹ் சொல்கிறான், யா அய்யுஹல் லதீன ஆமனு லா துஹில்லு ஷஆஇரல்லாஹ், அல்லாஹ்வினுடைய நினைவு பொருட்களை அல்லாஹ்வை உங்களுக்கு நினைவு கூறுபவைகளை நீங்கள் என்ன செய்யக்கூடாது, நீங்கள் வந்து அவமதித்து விடக்கூடாது. அப்போ அதில் உள்ளதுதான் நான்கு மாதங்கள், சங்கையாக்கப்பட்ட நான்கு மாதங்கள். அதே போன்று மிருகங்களுக்கு என்ன செய்வார்கள்னா அந்த காலத்தில் அடையாளம் இடுவார்கள், இது வந்து அல்லாவுக்காக நேர்ச்சை செய்யப்பட்டது என்று என்ன செய்வார்கள், அவைகளுக்கு வந்து அடையாளம் இடுவார்கள். இவ்வாறு அடையாளங்கள் இடப்பட்டு அல்லாவுக்கு என்று ஒதுக்கப்பட்டவைகளை நாம் அவமதிப்பவர்களாக என்ன செய்யக்கூடாது. இப்ப நம்ம காலத்துல பாக்கிறோம், பிறநாள் வந்துட்டா ஹஜ்ஜி பிறநாள் காலங்களில் குர்பானுக்குண்டு மாடுகளை என்ன செய்வாங்க, ரெடி பண்ணி வச்சிருப்பாங்க. கேட்டா இது குர்பான் மாடு அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப குர்பான் மாடு என்று சொன்னால் அல்லாவுடைய கடமையை நிறைவேற்றுவதற்காக மார்க்கத்தில் சொல்லப்பட்ட ஒரு முக்கியமான சுன்னாவை நிறைவேற்றுவதற்காக ஏற்படுத்தப்பட்டது. அப்ப இதை நாங்கள் என்ன செய்யக்கூடாது, அவமதிப்பவர்களாக இருக்கக்கூடாது. அப்ப எனவே அல்லாவின் அடையாள சின்னங்களை அதில் உள்ளதுதான் அல்லாவுடைய மாளிகையும் மஸ்ஜித். பள்ளிவாசலுக்கு வந்தால் இந்த பள்ளிவாசல் அல்லாவை நினைவு கூறக்கூடிய இடம், அல்லாவை எங்களுக்கு நினைவுபடுத்தக்கூடிய இடம். இவைகளை நாம் என்ன செய்யக்கூடாது, அசிங்கப்படுத்துபவர்களாக இருக்கக்கூடாது. சரி, சூராமா இதா எங்களுக்கு கற்றுத்தந்த இன்னும் ஒரு பாடம் தான் சூரா மாஇதா எங்களுக்கு கற்றுத்தந்த இன்னொரு முக்கியமான விஷயம்தான். அதாவது நீங்கள் பிறர் மீது அத்துமீறக்கூடாது. அல்லாஹ் சொல்றான், அதாவது ஒரு சாரார் உங்களுக்கு அநியாயம் செய்தார்கள் என்பதற்காக நீங்க என்ன செஞ்சிடாதீங்க, எல்லை கடந்து நடந்து விடாதீர்கள். வலா தஅது, எல்லை கடந்து என்ன செய்யாதீர்கள், நடக்காதீர்கள். அப்ப எனவே எல்லையை மீறி நடப்பது என்பது, அநியாயம் புரிவது என்பது மார்க்கம் தடுக்கக்கூடிய ஒரு முக்கியமான அம்சம். அது காஃபிர்களுக்காக இருந்தாலும் சரி, காஃபிர்களுக்காக இருந்தாலும் சரி, நம்ம என்ன செய்ய முடியாது, எல்லை தாண்டி நடக்க முடியாது என்ற கருத்தை சூரா மாஇதா எங்களுக்கு கற்றுத்தந்தது. அதே போன்று சகோதரர்களே, சூரா மாஇதா எங்களுக்கு கற்றுத்தந்த பாடங்களில் ஒன்றுதான் அல்லாஹு தஆலா முதலாவது இரண்டாவது ஆயத்துக்களிலேயே மிக முக்கியமான ஒரு சட்டத்தை சொல்கின்றான், நல்லதுக்கு உதவியாயிருங்கள், தீமைக்கு துணை போகாதீர்கள். இது லைஃப்ல வந்து ஒரு பொது விதி. இது இதை நாங்கள் அந்த ஆயத்துக்கு தஃப்சீர் செய்யும் போது மேலதிகமாகவே விளக்கி இருக்கின்றோம். அதாவது நன்மைக்கு உதவியாக இருங்கள், தீமைக்கு துணை போகாதீர்கள். சூரா மாஇதா எங்களுக்கு கற்றுத்தரக்கூடிய இன்னும் ஒரு முக்கியமான அம்சம்தான், நன்மைக்கு உதவியாளர்களாக இருங்கள், தீமைக்கு என்ன செய்யாதீர்கள், துணை போகாதீர்கள். சரி, அப்ப இந்த பொது விதிய சூரா மாஇதா எங்களுக்கு என்ன செய்கின்றது, கற்றுத்தருகின்றது. இதை நாங்கள் என்ன செஞ்சிடக்கூடாது, மறந்து விடக்கூடாது. சரி, சூரா மாஇதா எங்களுக்கு கற்றுத்தந்த முக்கிய பாடங்களாக கருத்துக்களாக ஐந்து அம்சங்களை இந்த இடத்துல குறிப்பிட்டோம் நாம. யார் சொல்றது அந்த அஞ்சை, ஒன் டூ த்ரீ போர் ஃபைவ் என்று சொல்லி அஞ்சு அம்சங்கள் சொன்னமா, சொல்லுங்களேன். ஒன்று உடம்படிக்கை, உடம்படிக்கையை பேணுதல். ரெண்டு கால்நடைகள் எங்களுக்கு ஹலாலாக்கப்பட்டிருக்கிறது. விளங்கல, இஹ்ராமில் இருக்கும் போது நாம் வேட்டையாடக்கூடாது. இல்ல, இப்ப நம்ம ஆரம்பத்தில் சொன்ன சட்டங்களை உதவு வந்து நான் ஒரு உதாரணத்துக்கு சொன்னேன். என்ன உதாரணம், சூரா மாஇதாவில் தனியான சில சட்டங்கள் உண்டு, அது குர்ஆனில் வேறு இடங்களில் கிடையாது. அதற்கு ரெண்டு உதாரணம் சொன்னோம், ஒன்று உதூ, ரெண்டாவது அதான் தொழுகைக்காக சொல்லப்படக்கூடிய அதான். நன்மைக்கு துணை போக வேண்டும், தீமைக்கு துணை போக கூடாது. நாலு தான் சொல்லிக்க, அஞ்சாவது ஒன்று சொன்னோம், அல்லாஹ்வுடைய அடையாள சின்னங்களை நம்ம என்ன செய்யக்கூடாது. சரி, அப்ப எனவே இந்த அஞ்சு கருத்தையும் நம்ம பாடமாக வச்சுக்கொள்ளணும். குர்ஆன் கூறும் கருத்துக்கள் இவைகள், குர்ஆனில் எங்க இருக்கிறது அதுவும் சேர்த்து தெரிஞ்சா பெரிய ஆலிம்சா. இல்ல குர்ஆன்ல இருக்கிறதுன்னு தெரிஞ்சவன் சொன்னா அல்ஹம்துலில்லா, அதுவே நமக்கு ஒரு அறிவாக இருக்கும். அல்லாஹு தஆலா அவனுடைய அருள் வேதத்தில் உடம்படிக்கையை நிறைவேற்றுமாறு சொல்கின்றான். அல்லாஹு தாலா ஆடு மாடு ஒட்டகம் போன்ற கால்நடைகளை எங்களுக்கு ஹலாலாக்கி இருப்பதாக சொல்கின்றான். நாம் எஹ்ராமோடு இருக்கும்போது வேட்டையாடக்கூடாது என்று சொல்கின்றான். அவனுடைய அடையாள சின்னங்களை நாம் அவமதிக்க கூடாது என்று சொல்கின்றான். அதே போன்று நன்மைக்கு நீங்கள் துணை போங்கள், தீமைக்கு துணை போகாதீர்கள், பிறகு எல்லை மீறி நடக்காதீர்கள். காஃபிர்களாக இருந்தாலும் ஒரு சாரார் உங்களுக்கு, அதாவது மக்காவுக்கு போகாம ஒரு சாரார் உங்களை தடுத்துட்டாங்கன்றதுக்காக வேண்டி உங்களுக்கு சந்தர்ப்பம் கிடைக்கும் போது நீங்க என்ன செஞ்சிடாதீங்க, அவர்களை தாக்குவதில் எல்லை கடந்து நடந்து விடாதீர்கள். சரியா, அப்ப இதுவெல்லாம் சூரா மாஇதா எங்களுக்கு சொல்லக்கூடிய முக்கியமான கருத்து. சரி, பிறகு அல்லாஹு தஆலா இறந்தவைகளை பற்றி சொல்கின்றான், இறந்தவை உங்களுக்கு ஹராமாக்கப்பட்டிருக்கிறது. இப்ப இது சூரா மாஇதால மட்டும் சொல்லப்பட்ட சட்டம் அல்ல, வேறு சில இடங்கள்லையும் என்ன செய்யப்படுகின்றது, இந்த சட்டம் சொல்லப்படுகின்றது. ஆனால் இறந்தவைகள் என்று சொன்ன பிறகு, இப்ப இறந்தவை என்று சொன்னால் என்ன, தானாக இறந்தவை, தானாக இறந்தவையத்தான் என்ன செய்வாங்க, இறந்தவை என்று சொல்லுவாங்க. தானாக இறக்காது பிறருடைய செயலினால் இறந்தால் கொல்லப்பட்டதுன்னு சொல்லுவாங்க. தானாக இறந்தது படுத்துச்சு, ராவு சும்மா தான் படுத்தாரு, காலையில் செத்துட்டார், மூத்தாயிட்டார்னு சொல்லுவோம். அப்படித்தானே, இந்த மாதிரி சும்மா இருந்தது என்ன செஞ்சுட்டு இறந்து போச்சு. அப்ப இப்படி இறந்த மிருகங்களை சாப்பிடுவதை அல்லாஹ் என்ன செய்திருக்கிறான், உங்களுக்கு தடுத்திருக்கிறான். அதை தொடர்ந்து அல்லாஹு தஆலா அதே வசனத்தில் வல் முன் ஹனிகா வல் மௌகூதா வல் நஃபீஹா, வல் முன் ஹனிகத்து வல் முதரத்தியத்து வல் மௌகூதத்து வல் நஃபீஹா என்று நான்கு விதங்களை சொல்கிறான். அதாவது பிறருடைய செயலால் தானாக சும்மா மௌத்தாகாம மூத்தானவைகள். எப்படி முதல்ல சொல்றான் என்ன, அதாவது அல் முத்தரத்தி, المنخنقة المنخنقة என்று சொன்னால் என்ன அதாவது கழுத்து நெரிக்கப்பட்டவை கழுத்து யாராவது கழுத்தை நெசுக்கி கொண்டிருந்தாலும் சரி அல்லது அதுவே போய் ஒன்றில் மாட்டிக்கிட்டு கழுத்தை எடுக்கலாம சில சமயத்தில் அப்படியும் நடக்கும் இல்லைங்களா மரத்துக்குள்ளால ஓடுறதுக்கு என்று சொல்லி உள்ள பாஞ்சு கழுத்து போய் உள்ள இறுகிட்டு கழுத்து போய் உள்ள இறுகி சமயத்தில் மிருகம் என்ன அப்ப கழுத்து நெறிப்பட்டு இறந்தவை பிறகு என்ன சொல்கின்றான் கழுத்து நெறிப்பட்டு இறந்தவை அடிபட்டவை இல்லைங்களா அதாவது ரோட்டில் போச்சு ஒரு வாகனம் வந்து என்ன செஞ்சுட்டு அடிச்சுட்டு அடிப்பட்டு இறந்து போய்விட்டது அல்லது மேலிருந்து பாஞ்சத்தில் கீழே விழுந்து என்ன செய்து இறந்து விட்டது உருண்டு விழுந்தவை பிறகு சொல்கின்றான் மோதிக்கொண்டவை ஒன் நஃபீஹா ஒன்று ஒன்றோடு என்ன செய்து மோதிச்சு மோதனத்தில் ஒன்று செத்துட்டு சரியா இப்படி ஏதாவது இறப்புகள் ஏற்பட்டால் இவைகளும் என்னதான் உங்களுக்கு ஹராமாக்கப்பட்டவைகள் தான் அப்போ அந்த ஆயத்தினுடைய ஆரம்பத்தில் இறந்தவை உங்களுக்கு ஹராம் ஹுர்ரிமத் அலைக்குமுல் மைதா வத்தம் இரத்தம் இரத்தத்தை பற்றி ஏற்கனவே உங்களுக்கு சொல்லணும் ஓடும் இரத்தம் இது ஹராமாக்கப்பட்டிருக்கிறது சரியா பிறகு அல்லாஹ் சொல்றான் வலஹ்முல் ஹின்சீர் பன்றியின் இறைச்சி இன்னும் வமா உஹில்ல பிஹி லிகைரில்லா அல்லாஹ் அல்லாதவர்களுடைய பெயர் கூறப்பட்டு அறுக்கப்பட்டவை அப்போ இறந்தவை தானே இறந்தவை இரத்தம் பன்றி இறைச்சி அல்லாஹ் அல்லாதவர்களுடைய பெயர் கூறப்பட்டு அறுக்கப்பட்டவை பிறகுதான் இந்த நாலு வர்ணனைகளை சொல்கின்றான் என்ன கழுத்து நெறிப்பட்டது மேலிருந்து கீழே விழுந்தது மோதிக்கொண்டது அடிபட்டது இப்படி நான்கு விதமான மிருகங்களை சொல்லி இவை அனைத்துமே உங்களுக்கு ஹராமாக்கப்பட்டிருக்கின்றது பாருங்க இரத்தத்தை சொல்லும்போது அல்லாஹ் பொதுவாக தான் சொன்னான் இரத்தத்தை சொல்லும்போது பொதுவாக சொன்னான் சூரத்துல் ஆராஃப்ல தமம் மஸ்பூஹன் ஓடும் இரத்தம் என்ற கருத்து அங்கு சொல்லப்பட்டிருக்குது அப்ப இங்கு பொதுவாக இரத்தம் அங்கு என்ன சொல்லப்பட்டுச்சு ஓடும் இரத்தம் அப்ப ஹராமாக்கப்பட்டது வந்து ஓடும் இரத்தம் தான் ஆனா இந்த வசனத்தை மட்டும் வச்சு பார்த்தோம்னா எல்லா இரத்தமும் ஹராம்ன்ற முடிவுக்கு வரணும் ஆனா குர்ஆன் வேறு ஒரு இடத்தில் இந்த இரத்தம் எத்தகைய இரத்தம் என்பதை என்ன செய்கின்றது எங்களுக்கு விவரப்படுத்தியிருக்கின்றது அதனாலதான் நான் சொன்னேன் சில இடங்கள்ல சுருக்கமாக சொல்லப்பட்டவைகள் வேறு இடங்கள்ல கொஞ்சம் என்ன செய்யும் விவரமாக சொல்லப்படும் இப்ப அதே போன்று பாருங்க இந்த இடத்துல அல்லாஹு தஆலா இந்த மிருகங்கள் எல்லாம் உங்களுக்கு ஹராம் என்று சொல்லிவிட்டு பிறகு வமா அகல சபஉ இன்னும் அதாவது சிங்கம் புலி போன்ற கரடி போன்ற மிருகங்கள் அடிச்சு சாப்பிட்ட பிரான் இருக்குதே அடிச்சு பிடிச்சி உடம்புல ஒரு துண்டை பிச்சு எடுத்துட்டு வைங்க ஆனா இருந்தாலும் அந்த மிருகம் இன்னும் உயிரோடு இருக்குது இன்னும் என்ன செய்யல சாகல்ல அப்ப இந்த மிருகங்களும் தான் அதாவது வனவிலங்குகளால் அடிக்கப்பட்டு பாதிக்கப்பட்டவைகள் அதே போன்று மேலவே சொல்லப்பட்ட மோதிக்கொண்டவை மேலிருந்து விழுந்தவை கழுத்து நெறிப்பட்டவை இவைகள் எல்லாம் இன்னும் சாகவில்லை என்றிருந்தால் நீங்க சாவறதுக்கு முன்னால் என்ன செஞ்சிட்டீங்க புடிச்சிட்டீங்க ஒரு ஆடு வந்து ஓடி வந்து மேலேருந்து கீழே விழுந்துட்டு கால்னாலும் உடஞ்சி போச்சுன்னு வைங்க ஆனால் இன்னும் சாகல்ல சாவரத்துக்கு இழுத்து கொண்டு இருக்குது பார்த்தா மாஷா அல்லாஹ் நல்ல அருமையான ஆடா இருக்குது உடனே கொண்டு போயிட்டு பிஸ்மில்லாஹி அல்லாஹு அக்பர் நினைஞ்சிட்டாரு ஒரே அருவே அறுத்துட்டார் பிஸ்மில்லாஹி அல்லாஹு அக்பர் அப்ப இஸ்லாம் கூறிய முறையில் என்ன செய்யப்பட்டது அறுக்கப்பட்டது அதான் அந்த ஆயத்தில் அல்லாஹ் என்ன சொல்கின்றான் வமா அகல ஸபஉ இல்லா மா ஸக்கைதும் எவற்றை நீங்கள் அறுத்தீர்களோ மார்க்கம் சொன்ன முறைப்படி அறுத்தீர்களோ அதை தவிர அந்த இடத்துல எக்ஸெப்ஷனை கொண்டாந்துட்டான் இந்த மேல சொல்லப்பட்ட மிருகம் எல்லாம் உங்களுக்கு என்ன ஹராம் ஆனால் அவைகளை உயிரோடு நீங்கள் பிடித்து அறுத்து விட்டால் அப்போது அது என்ன உங்களுக்கு ஹராமாக்கப்பட மாட்டாது அப்ப சூரா மாஇதா எங்களுக்கு படித்து தரும் கருத்துக்களில் ஒன்றுதான் இறந்தவை ஹராம் இறந்தவை ஹராம் அப்ப தானே ஒரு மிருகம் இறந்து விட்டால் என்ன காலையில போய் பார்த்தாலும் செத்து கிடக்குது கோழி உண்டு அங்கிட்ட இது பார்த்தாலும் உத்தரவு இல்லை பிஸ்மில்லா அல்லாஹ் அக்பர்னு அறுத்துட்டாரு சரிங்களா என்ன தரத்திக்காரு செத்ததை அறுத்தாரு சரிங்களா ஹலால் ஆகுமா ஹலால் ஆக மாட்டாது அல்லாஹ் சொல்லிட்டான் இறந்தவை ஹராம் உங்களுக்கு ஹலாஸ் முடிச்சு அவ எனவே இறக்கும் தருவாயில் இருக்கிறதா என்றால் சட்டம் வேற இறக்கும் தருவாயில் இருக்கிறார் பார்த்தாரு இந்த ரெண்டு மணி தியாலத்துல மண்டையை போட்டு போல விளங்குது இப்ப என்ன செஞ்சிருவோம் அறுத்துருவோம் அப்படின்னு அறுத்துட்டார் ஹலால் ஆக்கி விட்டது என்ன அல்லாஹு தஆலா அந்த மிருகங்களை சொல்றோம் ஒவ்வொண்டா அடிபட்டது, விழுந்தது, மோதியது, கழுத்து நெறிப்பட்டது, மிருகம் வனவிலங்குகள் சாப்பிட்டது, இவைகளை நீங்கள் பிடித்து அறுத்தால், அறுக்கிறதுண்டா என்ன உசுரோடு இருக்கணும், உசுரோடு இருந்து நீங்கள் அறுத்துட்டீங்கன்னு சொன்னால் அப்போது உங்களுக்கு என்ன அது ஹலாலாக்கப்பட்டிருக்கின்றது. அதே போன்று அல்லாஹு தஆலா அந்த வசனத்தில் தடுக்கக்கூடிய இன்னொரு விஷயம்தான், அதாவது சிறைகளுக்காக அல்லது வேறு விக்கிரகங்களுக்காக வணக்கஸ்தலங்களுக்காக அறுக்கப்பட்டவைகளாக இருந்தால் அவையும் எங்களுக்கு என்ன ஹராமாக்கப்பட்டது, அவையும் எங்களுக்கு ஹராமாக்கப்பட்டது. அந்த காலத்தில் குறிப்பாக்கக்கூடிய பழக்கம் இருந்துச்சு அவங்கள்ட்ட, நல்லா சொல்றான் அந்த தஸ்தக்ஸிமு பில் அஸ்லாம், எங்கேயாவது போறதா இருந்தால் ஒரு துண்டை போட்டு பார்ப்பாங்க, எஸ் வந்தா போவாங்க, இல்லன்னு வந்தா போக மாட்டாங்க, ரெண்டும் இல்லாமல் ஒரு துண்டு வந்தா திரும்ப என்ன செய்வாங்க போடுவாங்க, இப்படி ஒரு பழக்கம் அவர்களிடம் இருந்தது. இந்த பழக்கம் தவறு என்பதையும் அல்லாஹ் என்ன செய்கின்றான், விளங்கப்படுத்துகின்றான். சரி, அப்ப இன்றைய வகுப்பில் சூரா மாஇதாவில் சொல்லப்பட்ட கருத்துக்கள் என்ற அந்த தோரணையில் என சில கருத்துக்களை நாம் படித்திருக்கின்றோம். இவைகளை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ள வேண்டும், அப்பதான் பெரிய ஆலிம்சாவா இருக்கலாம். இல்லாட்டி என்ன சின்ன ஆலிம்சாவாக ஆகி அதுலேயும் கீழே குட்டியா இது குரான் இருக்குதா என்றதும் தெரியாம. சகோதரர்களே, நாம் அடிக்கடி ஞாபகம் ஊட்டக்கூடிய ஒரு முக்கியமான விஷயம், அதாவது நாம் எம்மை பரிசீலனை செய்ய வேண்டும். எப்படி பரிசீலனை செய்யறது? மார்க்க ரீதியாக நாம் கற்று இருப்பவைகளை சரியாகத்தான் கற்றிருக்கிறோமா அல்லது ஏதும் பிழைகள் உண்டா? எப்படி செக் பண்றது? யாராவது ஒரு ஆலிமிடத்தில் போய், என்ன நேற்று ஒரு வகுப்பு நடந்தது, அந்த வகுப்பில் பாங்கு துவா சம்பந்தமாக ஒரு சப்ஜெக்ட் வந்த நேரத்தில் இருந்தவர்களிடத்தில் பாங்கு துவாவை ஓதுங்கன்னு சொன்னால் சில சகோதரர்கள் சிரிக்கிறாங்க. பாங்கு துவாவை ஓதுங்கன்னு சொன்னால் சிரிக்கிறார். பாங்கு துவா சிரிக்கிறதா? பாங்கு சொல்லப்பட்டா சிரிக்கிறதா? அதுக்கு துவா ஏன் சிரிக்கிறான்னு கேட்டால் அவருக்கு பாடம் இல்லை, அவருக்கு பாடம் இல்லை. வேறு சில சகோதரர்கள் மனநமிட்டு இருக்கிறார்கள், ஆனால் எத்தனையோ பிழை, மனநமிட்டதுல என்ன எத்தனையோ பிழை. ஏன் இந்த பிழைகள் திருத்தப்படக்கூடாது? அப்ப எனவே அத்தஹியாத்தும் தான், அல்ஹம்து சூராவும் தான், தொழுகையில் ஓதப்படக்கூடிய திக்ருகளாக இருந்தாலும், இந்த பாங்கு துவா, இன்னும் அன்றாட வாழ்க்கையில் இவைகளெல்லாம் நாம் செய்ய வேண்டிய அமல்களோ, அவைகளை உலமாக்களிடத்தில் ஓதி காட்டி படிச்சு காட்டி இது நான் செய்யறது சரியா பிழையா, கொஞ்சம் எனக்கு பிழைகள் இருந்தா திருத்துங்கன்னு சொல்லி என்ன ஒரு ரிவிஷன் வந்து ஒவ்வொரு மாசமும் நம்ம செய்யணும். சரிங்களா? அப்ப என்ன செய்யலாம், எங்களை நாம் திருத்திக் கொள்வதற்கு எமக்கு வாய்ப்பு கிடைக்கும். நாம் கற்றுக்கொண்ட இந்த பாடங்களில் இருந்து அல்லாஹு தஆலா பயன்பெற்ற மக்களாக எங்கள் எல்லோரையும் ஆக்கி அருள் புரிவானாக. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன், வஸல்லல்லாஹு வஸல்லம வபாரக அலா நபியினா முஹம்மத் وعلى آله وصحبه أجمعين والحمد لله رب العالمين.